ஹரே கிருஷ்ணா. இன்று மிகவும் மங்களகரமான நாள், பலராமருடைய அவதார தினம், பலராம பூர்ணிமா என்று அழைக்கப்படுகிறது. அதனால் இன்றைக்கு பலராமரை பற்றி பேசலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஞ்ஞான திமிராந்தஸ்ய ஞானஞ்சன சலாகய சக்ஷுரன்மிலிதம் ஏனம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹம். நமாவோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமிநிதி நாமினம். நமஸ்தே சரஸ்வதி தேவை கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சுன்யவாதி பாஷாத்த தேச தாரிணிம் பஞ்சதத்வாத்மகம் கிருஷ்ண பக்தரூபஸ்வரூபகம் பக்தாவதாரம் பக்தாக்கியம் நமாமி பக்த சக்திகம். யம் பிரம்மா வரிணேந்திர ருத்ர மருதை ஸ்துன்வந்தி திவ்யைஸ்தவம் வேதை சாங்க பத க்ரம உபநிஷத்து காயந்தியம் சாமகம் தியானாவஸ்தித தத்கதீன மனஷா பஷ்யந்தியம் யோகினம் யஷந்தம் நவிதோ சுராசுரகணா தேவாய தஸ்மை. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. என்று பலராமருடைய அவதாரம், மங்களகரமான நாள், பலராம பூர்ணிமா என்று அழைக்கப்படுகிறது. பலராமர் என்பவர் கிருஷ்ணனுடைய அண்ணன். கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் எந்த விதமான வேறுபாடுகளும் கிடையாது. பல அப்படின்னா பலம் என்று அழைக்கப்படுகிறது. ராமா அப்படின்னா யார் ஒருத்தர் வந்து எல்லா மக்களுக்கும் ஆனந்தத்தை கொடுப்பவரோ அவருக்கு பெயர் பலராமர் என்று அழைக்கப்படுகிறது. பலம் என்றால் பலம், ராமா என்றால் யாருக்கு, யார் எல்லோருக்கும் ஆனந்தத்தை கொடுப்பவர் என்று பெயர். அவருக்கு பலதேவர் என்றும் பெயர். ரோஹிணிக்கு மகனாக தோன்றியதால் ரோஹிணி நந்தன் என்றும் அழைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் சங்கர்ஷ்ணன் என்றவருக்கு பெயர். ஏனென்றால் முதல் முதல்ல வந்து தேவகியினுடைய கர்ப்பத்தில் தோன்றினார். அதுக்கப்புறம் கர்ப்பத்திலிருந்து ரோஹிணி தேவகியினுடைய கர்ப்பத்திலிருந்து தேவகியினுடைய கர்ப்பத்திலிருந்து ரோஹிணியுடைய கர்ப்பத்துக்கு மாற்றப்பட்டதால் அவர் சங்கர்ஷணன். அவருடைய கர்ப்பம் இழுக்கப்பட்டதால் சங்கர்ஷணன் என்றும் அழைக்கப்படுகின்றனர். ராமலீலையில் பலராமர் லக்ஷ்மணனாக தோன்றினார். சைத்தன்ய லீலையில் நித்யானந்த பிரபுவாக தோன்றினார். அதுக்கப்புறம் கிருஷ்ணலீலையில் வந்து பலராமராக வந்து தோன்றினார். பலராமருக்கும் கிருஷ்ணருக்கும் எந்த விதமான வேறுபாடுகளும் கிடையாது. முக்கியமாக ஆச்சாரியர்கள் இரண்டு விதமான வேறுபாடுகளை மட்டும் குறிப்பிடுகின்றனர். என்ன வேறுபாடு அப்படின்னா வந்து வர்ணம். கிருஷ்ணர் வந்து கார்மேக நிறமாக இருப்பார், பலராமர் வந்து வெள்ளை நிறமாக வந்து இருப்பார். அதுக்கப்புறம் முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர் வந்து சேவகனாக தன்னுடைய பாவத்தை சேவகனாக பலராமர் எப்பவும் ஏற்றுக்கொள்கின்றார். இதுதான் வந்து இரண்டு விதமான வேறுபாடுகளை ஆச்சாரியர்கள் குறிப்பிடுகின்றனர். அதுக்கப்புறம் பலராமருடைய முக்கியமான சேவை என்ன அப்படின்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சேவை செய்வது. பார்த்தீங்க அப்படின்னா நிறைய, இப்போ நம்ம உதாரணத்துக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ஆர்த்தி பண்ணுறோம். ஆர்த்தி பண்ணுறதுக்கு பெல்லு வேணும், அதுக்கப்புறம் விளக்கு வேணும், அதுக்கப்புறம் சாமரா ஃபேன் வேணும், அதுபோல் மிருதங்கம் இருக்குது, கர்த்தால் இருக்குது. இதுபோல் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு என்னென்னலாம் பயன்படுத்துகிறோமோ, கிருஷ்ணரை வழிபடுவதற்கு என்னென்னலாம் பயன்படுத்துகிறோமோ அது எல்லாமே பகவான் பலராமருடைய விரிவங்கமாக அழைக்கப்படுகிறது. பலராமரை என்ன பண்ணுகின்றார் அப்படின்னா அவர் விரிவங்கப்படுத்துகின்றார். விரிவங்கப்படுத்தி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு என்னென்ன மயிலிறகாகவும் புல்லாங்குழலாகவும் எல்லாவற்றையும் பலராமரே வந்து விரிவங்கம் செய்கின்றார். விரிவகம் செய்து பகவானுக்கு பகவானுடைய திருவிளையாடலில் உதவுகின்றார். என்றால் பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு எப்பொழுதும் ஆனந்தத்தை கொடுப்பவர் பலராமர். அவர் ஆதிகுரு என்றும் அழைக்கப்படுகிறது. ஆதிகுரு அப்படின்னா எல்லா குரு அவர்களுக்கும் முழு முதன்மையான குரு என்று அழைக்கப்படுகின்றது. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கின்றார் பகவத்கீதையில், தத்வித்தி பிரணிபாதீன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேஷி அந்திதே ஞானம் ஞானின தத்வதரிஷிணஹ. தத்வித்தி பிரணிபாதீன, அடிபணிந்து ஒரு குருவிடம் சரணடைய வேண்டும். தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா, அவர்களிடம் சேவை செய்து அடிபணிந்து கேள்விகளை கேட்க வேண்டும். அப்படி கேட்டோம் அப்படின்னா தத்வித்தி பிரணிபாத்தீன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேஷி அந்திதே ஞானம் ஞானின தத்துவ தரிசன. அப்படிப்பட்ட குரு என்ன செய்வார்கள் அப்படின்னா பகவானை பற்றி உபதேசம் செய்வார்கள். ஏனென்றால் அவர்கள் தத்துவ தரிசனிகள், உண்மையை கண்டவர்கள். அதனால் வந்து பலராமர் வந்து ஆதி குருவாக குறிப்பிடப்படுகிறது. அப்படி நம்ம குருவை தேர்ந்தெடுக்கும் பொழுது ஒரு வைஷ்ணவாச்சாரியரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அவர் வந்து பரம்பரையின் மூலம் இவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜ ரிஷய விதுகு சகாலீனகா மகத்தா யோக நஷ்ட பரந்தபம். பகவான் சொல்கின்றார் ஏவம் பரம்பரா. ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் பகவத்கீதையை பேசி கொண்டிருக்கின்றேன், பகவானுடைய லீலைகளை பற்றி பேசி கொண்டிருக்கின்றேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஆன்மீக குரு இருக்கின்றார், அவருக்கு ஆன்மீக குரு சில பிரபுபாதர் இருக்கின்றார். இதுபோல் சங்கிலி தொடராக இருக்க வேண்டும். இப்போ நானே பள்ளிக்கூடத்துக்கு போகல அப்படின்னா நான் வந்து யாருக்குன்னா பாடம் எடுத்தேன் அப்படின்னா அது விளங்குமா? விளங்கவே விளங்காது. அதனால் வந்து யார் ஒருத்தர் வந்து முறையாக பள்ளிக்கூடம் சென்றாரோ, முறையான ஆசிரியரிடமிருந்து கற்றாரோ, அவரால் தான் வந்து அடுத்த அவர் படித்து முடிச்சுட்டு ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்துலேயோ இல்லை காலேஜ்லேயோ போயிட்டு லெக்சரராக வேலை பார்க்க முடியும். நம்மளே வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகல, உதாரித்தனமாக சுற்றுறோம், அதுக்கப்புறம் எப்படி நம்ம போய் பள்ளிக்கூடத்தில் போய் வந்து லெக்சரராக எடுக்க முடியுமா? எடுக்கவே முடியாது. அதுபோல் வந்து ஆன்மீக விஷயங்களில், பௌதிக விஷயங்களே எப்படி அப்படின்னா ஆன்மீக விஷயங்களில் இன்னும் முறையாக இருக்க வேண்டும். ஒரு வைஷ்ணவ ஆச்சாரியரிடம் யாருக்கு வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி தெரிகிறதோ, யார் ஒருத்தருக்கு வந்து விஷ்ணு தத்துவம் விஷ்ணுவை பற்றி தெரியவில்லையோ அவருக்கு வந்து அவர் வந்து குருவாயிருக்க லாய்க்கே வந்து கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் குரு அப்படிங்கிறவ குருக்கு குரு இருக்க வேண்டும், குருக்கு குரு கண்டிப்பாக இருக்க வேண்டும். இந்த கலியுகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முக்காவாசி பேருக்கு, முக்காவாசி இல்லை 90% மக்களுக்கு வந்து குரு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அவரே குரு, அவரே வந்து அவருக்கு குருலாம் யாருமே கிடையவே கிடையாது. அவருவே ஏதோ இது இப்படி பண்ணுவார் அப்படி பண்ணுவார் அப்படி பண்ணுவார் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையல் அண்ட் எரர். ட்ரையல் அண்ட் எரர் முன்னா என்ன அப்படின்னா இதை செய்வார் அதை செய்வார் இதை செய்வார் இதை செய்வார் ஏதோ ஒன்று பண்ணி ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிருவார், ஏதோ ஒன்று பண்ணி ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிருவார். ஏதோ ஒரு இப்போ யாருக்குன்னா உடம்பு சரியில்லை அப்படின்னா அவரே மருந்து கண்டுபிடிப்பார். அந்த மாதிரி எதையோ ஒன்று கண்டுபிடிச்சி மக்கள் என்ன பண்ணுவார், அவரே ஒரு பெரிய தாடி வச்சுட்டு குரு ஆகிடுவார். அப்படிலாம் வந்து குருங்கிறது கிடையவே கிடையாது. குரு அப்படின்னா வந்து கிருஷ்ணருடைய தத்துவங்களை விஷ்ணுவுடைய தத்துவங்களை முழுக்கும் முழுமையாக தெரிந்திருக்க வேண்டும். அதுக்கப்புறம் வந்து அவருக்கு குரு இருக்க வேண்டும். அவருக்கு குரு இல்லை அப்படின்னா உடனே வந்து நாம் அவரிடம் செல்லவே கூடாது. அதுபோல் வந்து குரு ஸ்ரீ பலராம்ஜி வந்து ஆதி குருவாக இருக்கின்றார். அதுக்கப்புறம் அனந்த சேஷன் பலராமரே. அனந்த சேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரம்மாண்டத்தை உலகத்தை எல்லா உலகத்தையும் வந்து ஆதிசேஷன் என்ன பண்ணுகின்றார், ஆதிசேஷனுடைய தலையில் தான் வந்து இந்த உலகங்கள் எல்லாமே வந்து நின்று கொண்டிருக்கின்றதாம். ஆதிசேஷன் என்ன பண்ணுகின்றார், தலையில் வந்து வைத்திருக்கின்றார். அதுக்கப்புறம் கிருஷ்ணரோட லீலைகளை பார்த்தோம் அப்படின்னா வசுதேவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தூக்கி கொண்டு எப்போ தோன்றினாரோ கிருஷ்ணர் அன்று அன்னைக்கு இரவோட இரவாக என்ன பண்ணுவார், யமுனையை கடந்து செல்வார். அப்படி யமுனையை கடந்து செல்லும் பொழுது ஆதிசேஷன் பலராமர் என்ன பண்ணுவார், குடை போல் வந்து பகவானுக்கு மேலே வந்து இருப்பார். அதுக்கப்புறம் வந்து விஷ்ணு மூர்த்திகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆதிசேஷனில் பள்ளி கொண்டிருப்பார்கள். இதெல்லாமே வந்து பலராமருடைய லீலைகள். அதுக்கப்புறம் எப்படி பகவான் வந்து நவயௌவனம் ச வேதேஷு துர்லப மதுர்லபம் ஆத்மபக்தோ கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. எப்படி வந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் 16 நவயௌவனமாக இருப்பாரோ அதுபோலவே பலராமரும் வந்து நவயௌவனம். என்றைக்குமே பலராமருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவரும் வந்து வயதானவரை போல இருக்கவே மாட்டார், எப்பவும் வந்து நவயௌவனமாக வந்து இருப்பார், மிகவும் அழகாக இருப்பார். பகவான் எப்படி வேணும் குணந்த மரவிந்த தனாயதாட்சம் பர்ஹாவதம் சமசி தாம்புத சுந்தராங்கம் கந்தர்ப கோட்டி கமனிய விசேஷ சோபம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. கோடிக்கணக்கான மன்மதர்கள் கந்தர்ப்ப கோட்டி கமனிய விசேஷ சோபம். கோடிக்கணக்கான மன்மதர்கள் சேர்ந்தார் எவ்வளவு அழகாக இருப்பார்களோ அதை விட பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அழகாக இருப்பார். அதுபோலவே பலராமர் வந்து மிகவும் அழகாக இருப்பார். அதுக்கப்புறம் வந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கார்மேக நிறத்தில் இருப்பார், பலராமரோ வந்து வெள்ளை நிறமாக வந்து கிறிஸ்டல் அழகாக வந்து இருப்பார். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து உடை எப்பவும் வந்து அவருக்கு ஊதா நிறம் என்று பிடிக்கும். அவர் ஊதா நிறத்தினுடைய ஆடைகளை அலங்கரிக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் வந்து அழகான மாலைகளை அணிந்திருப்பார். அவர் அணிந்திருக்கும் மாலைகள் வந்து நல்ல நறுமணம் வரக்கூடிய மலர்களை சேர்த்து அவருக்கு மலர்களை அணிந்திருப்பார். அதுக்கப்புறம் அவருடைய அவர் குண்டலங்கள்லாம் பகவான் தாமோதர சகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தத்தியவர்த்த முனி மிகவும் அழகாக வர்ணித்திருப்பார். எப்படி குண்டலங்கள்லாம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அணிந்திருப்பார், அதுபோல பலவிதமான குண்டலங்களையும் வந்து பலராமர் அணிந்திருக்கிறார். மிகவும் அழகாக இருக்கிறது. அதுக்கப்புறம் அவருடைய கிரீடங்கள் மிகவும் அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் அவர் மிகவும் அழகான தங்கங்களையும் ஆபரணங்களையும் வந்து உடுத்திருப்பார். அதுக்கப்புறம் அவருடைய புஜங்கள் எல்லாமே வந்து மிகவும் சக்தி வாய்ந்தவர், பலம் என்றாலே சக்தி வாய்ந்தவர். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்மளே வந்து பலம் இல்லை அப்படின்னா அடுத்தவங்களுக்கு பலத்தை எப்படி கொடுக்க முடியும்? இப்போ நம்மளே வந்து பணம் இல்லை அப்படின்னா அடுத்தவங்களுக்கு பணம் எப்படி கொடுக்க முடியும்? அது கொடுக்கவே முடியாது. அதுபோல் வந்து பலராமர் வந்து மிகவும் சக்தி பெற்றவர், மிகவும் சக்தி பெற்றவர். அவருடைய கைகள் வந்து துடையை தாண்டி இருக்கும் அழகாக வந்து நீண்ட புஜங் கைகளோடு இருப்பார். அதுக்கப்புறம் வந்து அவர் எவ்வளவு அழகாக இருப்பார் என்றால் எப்படி கோடிக்கணக்கான சந்திரன் சேர்ந்தால் எவ்வளோ அழகாக இருக்குமோ அதை விட அழகாக வந்து இருப்பார். அதுக்கப்புறம் அவருடைய பலத்துக்கு அளவே இல்லாமல் இருப்பார். அவருடைய சின்ன பலத்தாலே இந்த உலகத்தை அவரால் அழித்து விட முடியும். அதுக்கப்புறம் இந்த அசுரர்களையும் வந்து அவருடைய சின்ன பலத்தாலே வந்து அசுரர்களையும் கொன்றுவிட முடியும். அவருக்கு நன்றாக தெரியும் பலராமருக்கு கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள் என்றே. தேஜாம்ச கலாபும் சகம் கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் இந்திரியாரே வியாகுலம் லோகே மிருடயந்தே யுகே யுகே. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் முழுவதர் கடவுள் என்று ஸ்ரீமத் பாகவதம் வர்ணிக்கின்றது. அது நன்றாக பலராமருக்கு தெரியும். இருந்தாலும் பலராம பகவான் என்றால் ஆறு விதமான ஐஸ்வர்யங்களையும் பெற்றவர், எல்லா விதமான பலத்தையும் உடைய இருப்பவர், எல்லா விதமான அழகும் அவரிடம் இருக்கின்றது. அதுக்கப்புறம் வந்து எல்லா விதமான செல்வமும் இருக்கின்றது, எல்லா விதமான அறிவும் இருக்கின்றார், உலக புகழ் பெற்றவர். அதுக்கப்புறம் ரெனவுன்சியேஷன் பற்றுதல் இல்லாமலும் இருப்பவர். யாரிடம் வந்து ஆறு விதமான ஐஸ்வர்யங்கள் முழுமையாக இருக்கின்றதோ அவரையே பகவான் என்று அழைக்கப்படுகின்றது. இது வந்து பலராமருக்கு நன்றாக தெரியும், கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள். இருந்தாலும் அன்பின் வெளிப்பாட்டால் பகவான் பல நேரங்களில் வந்து விருந்தாவனம் மலைப்பகுதிகளில் வந்து திருவிளையாடல்களை செய்யும் பொழுது பலராமர் கிருஷ்ணரை தனியாக அனுப்புவதில்லை. கிருஷ்ணர் எங்கெங்கெல்லாம் செல்கின்றாரோ அதை காப்பதை போலவே நானும் அண்ணன், பலராமர் எப்பவும் நான் அண்ணன், கிருஷ்ணன் வந்து தம்பி. அவனை தம்பியை இன்னைக்கு அண்ணன் காப்பாற்றுவது அண்ணனுடைய கடமை. அதுபோல வந்து பகவான் அன்பின் பலராமர் என்ன பண்ணுகின்றார் அப்படின்னா அன்பின் காரணத்தினால் பலராம் கிருஷ்ணர் என்றைக்குமே வந்து கிருஷ்ணர் முழுமுதற் கடவுளாக இருந்தாலும் விருந்தாவனத்தின் செல்லும் பொழுது கூடவே செல்கின்றாராம். யாரோ அசுரர்கள் வந்து விடுவார்கள், என் தம்பிக்கு ஏதோ ஆகிவிடும், அதுபோல அன்பின் வெளிப்பாட்டால் எப்பவும் செல்வார்கள். அதுக்கப்புறம் பலராமர் பார்த்தேன் அப்படின்னா பலவிதமான அசுரர்களையும் கொன்று இருக்கின்றார். தானுகாசுரன், பிரம்பாசுரன் போன்ற பலவிதமான அசுரர்களையும் கொன்று இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் சம்பா என்ன பண்ணுவான், என்ன பண்ணுவார் வந்து துரியோதனுடைய பெண்ணை விருப்பப்படுவார். அப்போ வந்து விருப்பப்படும் பொழுது இந்த கௌரவர்கள் சம்பாவை வந்து என்ன பண்ணுவாங்க, கட்டி போட்டுருவாங்க. அப்படி கட்டி போட்டதை தெரிந்த உடனே பலராமருக்கு மிகவும் கோபம், மிகவும் கோபம். எப்படி இந்த துரியோதனாதிகள் சம்பாவை கட்டி போட்டு விடுவார்கள் அப்படின்னு நேராக அஸ்தினபுரத்துக்கு போவார். சம்பாவை விடுறீங்களா இல்லைன்னா வந்து என்னோட எப்பவும் பார்த்தீங்க அப்படின்னா பலராமர் எப்படி கிருஷ்ணர் புல்லாங்குழலை வைத்திருப்பதை போல பலராமர் கலப்பையை வைத்திருப்பார். அவர் என்ன சொல்வார் அப்படின்னா சம்பாவை விடுறீங்களா இல்லை வந்து கலப்பையில் மொத்த அஸ்தினாபுரியும் இழுத்து கடலில் தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர்கள் தொடை நடுங்கி விட்டு விடுவார்கள். அதுபோல் பகவான் பலவிதமான லீலைகளை செய்திருக்கின்றார். அதுக்கப்புறம் ரோமகர்ஷ்ண சூதா அப்படிங்கிறவரை வந்து வதம் செய்திருக்கின்றார். எப்படி அப்படின்னா ரோமகர்ஷ்ணம் சூதா ஸ்ரீமத் பாகவதத்தை சொல்லி கொண்டிருப்பார். இப்போ நம்ம வியாசாசனத்தில் உட்காந்துருக்கோம் அப்படின்னா வியாசதேவருடைய பிரதிநிதி என்று அழைக்கப்படுகிறது. வியாச ஆசன் அப்படின்னா வியாசதேவருடைய ஆசன். அந்த வியாசதேவருடைய ஆசனில் உட்காந்துருக்கும் பொழுது நம்ம வியாசதேவரை பிரதிநிதியாக இருக்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம எக்காரணத்தை கொண்டும் எந்திரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளே ஒரு பிரவச்சனம் கொடுத்துட்ருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எல்லா பக்தர்களும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். அப்படி கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது நம்ம வந்து என்ன பண்ண தெரியல. இப்போ நானே வந்து இப்போ இளமையான பக்தன், ஜூனியர் பக்தன், நம்ம பல விதமான சீனியர் பக்தர்கள் நம்ம பிரவச்சனம் கொடுத்துட்ருக்கும் பொழுது நடுப்புற வந்துக்கிட்டே இருப்பாங்க. வந்து வந்து உட்காருவாங்க கோயிலில். அப்படி உட்காந்துட்டே இருக்கும் பொழுது நம்ம ஒவ்வொருத்தரும் எழுந்திரிச்சோம்னா என்ன ஆகும், ஒவ்வொருத்தரும் எழுந்திரிச்சோம்னா அப்புறம் நமஸ்காரம் தான் பண்ணிட்டு இருக்க முடியும், கிளாஸ் எடுக்கவே முடியாது, வந்து பிரவச்சனம் எடுக்கவே முடியாது. அதனால் நம்ம எந்திரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம வந்து வியாசாசனத்தில் உட்காந்துருக்கும் பொழுது யாருக்கும் ஒரு வைஷ்ணவர்களை பார்த்த உடனே நம்ம நமஸ்காரம் செய்ய வேண்டும். ஒரு வைஷ்ணவன் அப்படின்னா வந்து எந்த ஒரு வைஷ்ணவர்களை பார்க்குறோமோ உடனே நமஸ்காரம் செய்ய வேண்டும். அதுதான் வந்து வைஷ்ணவ சித்தாந்தம். அப்படியே நம்ம வந்து வியாசாசனத்தில் உட்காந்துருக்கும் பொழுது அதை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன், வியாசதேவரோட பிரதிநிதியாக இருப்பதால். அதே சமயத்தில் என்னோடய ஆன்மீக குரு வராருன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து நான் பாட்டு வியாசாசனத்தில் மண் மாதிரி உட்காந்துருக்க முடியாது. எப்போ வந்து என்னோடய ஆன்மீக குரு வந்தாரோ, நான் வியாசாசனத்தில் உட்காந்துட்டு வந்து பிரவச்சனம் கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் உடனே பட்டுன்னு கீழே எழுந்திரிச்சு சாஸ்தாங்கமாக நமஸ்காரம் பண்ணது தான் வந்து சரியான வழிமுறை. அதுபோல் குருவுக்கே எப்படி அப்படின்னா, முழு முதற் கடவுள் பகவானே நேரில் வரும்போது, இப்போ நம்மளே வந்து ஒரு புரோஜனம் கொடுத்துட்ருக்கோம், நேராக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோ இல்லை வந்து யாரோ ஒரு விஷ்ணுவோ யாரோ ஒருத்தர் நேராக வராங்க, நாரதரோ வராருன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம பாட்டு களிமண் மாதிரி உட்காந்து புரோஜனம் பேசிகிட்டே இருக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஆனால் ரோமகிருஷ்ணர் சூத்தார் என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் வந்து ஸ்ரீமத் பாகவதத்தை சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது, புராணாதிகளை புராணங்களை சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, பலராமர் அப்போ நடுப்புற போவார். அங்கே போகும்பொழுது ரோமகிருஷ்ண சூத்தர் எந்த விதமான மரியாதையும் செலுத்தாமல் அவர் பாட்டுக்கு என்ன பண்ணுவார், ஸ்ரீமத் புராணங்களை சொல்லி கொண்டு இருப்பார். அப்போ பலராமருக்கு பயங்கரமான கோபம், பகவானுக்கு எப்படி சில பேர் கேட்கலாம், பகவானுக்கு எப்படிங்க கோபம் வரும், கோபம் வந்துச்சுன்னா அவருக்கும் பகவானுக்கும், இப்போ நம்ம தான் கோபப்படுறோம், கடவுளும் கோபப்படுறாரு, எந்த விதமான வித்தியாசமே இல்லையே, அவர் எப்படி கடவுள்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேள்விகளை கேட்கலாம். ஆனால் பகவான் ஆத்மராமசம்மனையோ அவருக்கு கோபமும் கிடையாது, எதுவும் கிடையாது. இருந்தாலும் வெளி தோற்றத்துக்கு என்ன பண்ணுறார், உள்ளுக்குள்ள அவர் எப்பவும் ஆனந்தமாக தான் இருக்கிறார். இருந்தாலும் வெளி தோற்றத்துக்கு மிகவும் கோபத்தை காட்டுகின்றார். ஏன் கோபத்தை காட்டுகின்றார் அப்படின்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்லுகின்றார் பகவத்கீதைகள் எதத்தாச்சரத்தி ஸ்ரீஷம். இப்போ நம்மளே வந்து நம்மளோட குழந்தைங்க இருக்குது, ஏதோ ஒரு தப்பு பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, பையனாக பொண்ணும் அப்போ நம்ம தண்டிக்காமல் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அவர்களை வந்து சரி செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவார்கள், அவர்கள் தவறுதலாக வளருவார்கள். தவறுதலாக வளர்ந்த உடனே அவர்கள் தாய் தகப்பனாகி விடுவார்கள். அப்போ தாய் தகப்பனாகின உடனே அவர்களுடைய குழந்தை அதே தவறை செய்யும். அப்படியே பரம்பரை பரம்பரை என்ன பண்ணுவார்கள், அந்த தவறு செய்து கொண்டு தான் இருப்பார்கள். அதனால் நம்மளோட குழந்தைகளோ யார்னா, இப்போ நம்மளுடைய ஜூனியர் யாருனா இருக்காங்க அப்படின்னா, அவர்கள் தவறு செய்தால் நம்ம உடனே அவர்களை சரி செய்ய வேண்டும். அதுதான் வந்து ஒரு மூத்த பக்தர்களுடையோ இல்லை தாய் தகப்பனாருடைய ஒரு கடமை. அதுபோல் பகவான் வந்து இங்கே என்ன பண்ணுகின்றார் அப்படின்னா, ரோமகர்சன சூத்தர் வந்து எந்திரிக்காமல் முழுமுதற் கடவுளே, நம்ம எப்பவும் வியாசஸ்தானத்துலேருந்து எந்திரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எப்போ குருநாதர் வராரோ, எப்போ முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவருடைய அவதாரங்கள் வருகிறதோ, அப்போ இந்த இரண்டு சமயங்களில் நம்ம கண்டிப்பாக எழுந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்ய வேண்டும். ஆனால் வளராம் ரோமகிருஷ்ணர் சூத்தர் அப்படியே உட்கார்ந்துருக்க உடனே ஒரு புல்லை எடுக்கின்றார், அவரை வந்து வதம் செய்து விடுகின்றார் ரோமகிருஷ்ண சூத்தரை. அதுபோல் பார்த்தீங்கன்னா பகவான் பல விதமான அவதாரங்களை செய்திருக்கின்றார். பலராமருடைய மனைவியின் பெயர் ரேவதி மாதா என்று அழைக்கப்படுகிறது. ரேவதியும் ரேவதியினுடைய தந்தையும் தேடுகிறார்கள். ரேவதியினுடைய தந்தை தேடுகிறார்கள் ரேவதிக்கு மனம் முடிப்பதற்கு யார் சரியான நபர் என்று. யாருமே வந்து சரியான நபராக கிடைக்கவில்லை. உடனே வந்து ரேவதி அழைத்து கொண்டு ரேவதியினுடைய அரசர் தந்தை சத்தியலோகத்துக்கு செல்கின்றார் பிரம்மாவை பார்க்க. அப்போ பிரம்மா அங்கே போகும்பொழுது பிரம்மதேவர் அழகாக ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டு கந்தர்வர்கள் எல்லோருமே வந்து பாடுகிறார்கள், ஆடுகிறார்கள், நடனம் ஆடுகிறார்கள். அப்போ பிரம்மதேவர் ரசித்து கொண்டிருப்பதை அரசனும் ரேவதியும் பார்க்கின்றார்கள். அப்பொழுது இந்த கந்தர்வர்கள் செய்யக்கூடிய நாடகம் வந்து இசை எல்லாம் முடிந்த பிறகு பிரம்மாதேவரிடம் சென்று நமஸ்காரம் செய்து நமஸ்கரித்து, அப்போ ரேவதியனுடைய தந்தை சொல்கின்றார், என்னுடைய பெண்ணுக்கு ஒரு ஆண்மகன், சரியான ஆண்மகனை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது பிரம்மதேவர் சிரிக்கின்றார். ஏனென்றால் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த பூலோகத்தில் இருக்கின்ற சமயமும் சத்தியலோகத்தில் இருக்கின்ற சமயமும் ஒன்று கிடையவே கிடையாது. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 6 மாதம் தேவர்களுக்கு 1 பகல், அதுக்கப்புறம் 6 மாதம் சென்றால் தேவர்களுக்கு 1 இரவு, அதுபோல் 360 நாள் நமக்கு ஓடிச்சு அப்படின்னா தேவர்களுக்கு 1 நாள். இதுவே தேவர்களுடைய கணக்கு. இதை விட சத்தியலோகத்தில் போனோம் அப்படின்னா இதை விட அதிகம். அதுபோல் இவர்கள் 1 நொடி பொழுது சத்தியலோகத்தில் வந்து செலவு செய்திருந்தால் பல ஆண்டுகள் இந்த பௌதிக உலகத்தில் முடிந்துவிடும். அதுபோல் பிரம்மதேவர் சொல்கின்றார், அரசனே, உன்னுடைய பிரஜைகள் எல்லோரும் சென்று விட்டார்கள். நீ சத்தியயுகத்தில் இருக்கின்றார், சத்தியலோகத்தில் இருக்கின்றார், நீ பௌதிக உலகத்தில் பல யுகங்கள் முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது கவலை வேண்டாம், இருந்தாலும் கிருஷ்ணர் பலராமர்கள் இப்பொழுது பூலோகத்தில் இருக்கின்றார்கள், அங்கே சென்று பலராமரை ரேவதித்திக்கு திருமணம் செய்து கொள், அவர் வந்து தகுதியான ஆள், பலராமர் வந்து விஷ்ணு அப்படின்னு சொல்லும் பொழுது ரேவதியை கூட்டிக் கொண்டு பூலோகத்துக்கு வருகின்றார். அப்படி வரும்பொழுது பார்த்தால் என்ன ஆச்சரியம் அப்படின்னா, ரேவதி அந்த அரசன் எல்லாமே வந்து போன யுகத்துக்கை சேர்ந்தவர்கள். நம்மளே பார்த்தோம் அப்படின்னா கடோத்கஜன் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான உயரா இருந்தானா, கடோத்கஜன் பீமா அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா நம்மளே போல 5 அடி 5 அடி 6 அடிலாம் கிடையாது, அவர்கள் பயங்கர வந்து உயரமாக இருப்பார்கள். அதுபோல் இந்த ரேவதி பார்த்தா மலை மாதிரி நிற்கிறாளாம், அவ்வளோ பெருசு இருந்தாலும். அப்போ பலராமர் பார்க்குறார், அவர் கலப்பை வச்சுருந்தார், கலப்பை வச்சு அப்படியே ஒரு இரு இழுக்கிறார். அப்போ என்ன சைஸுக்கு வந்து என்ன அளவு வேணுமோ அந்த அளவுக்கு ஒரு இலி இழுக்கிறார். அப்போ வந்து ரேவதி சரியான அளவுக்கு வர அதுக்கப்புறம் பலராமரும் ரேவதிக்கும் அழகாக திருமணம் நடக்கின்றது. இதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா பலவிதமான லீலைகளை பலராமர் செய்திருக்கின்றார். அப்போ பலராமருடைய முக்கியமான சேவை என்ன அப்படின்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவது, எல்லா சேவைகளையும் செய்வது பலராமருடைய கடமை. யாரெல்லாம் பகவானை பற்றி புகழ் பாடுகிறார், பலராமரை பற்றி புகழ் பாடுகிறார்களோ, யாரெல்லாம் வந்து பலராமருடைய திருக்கதைகளை கேட்கின்றார்களோ பக்தியுடையும் ஸ்ரத்தையுடையும், யாரெல்லாம் வந்து பலராமருக்கு சேவை செய்கின்றார்களோ அப்பொழுது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் நமக்கு வந்து கிடைக்கும். எப்படி பகவானை அணுகுவதற்கு நம்ம நேரடியாக அணுக முடியாது, நம்ம குருன் மூலமாக தான் அணுக வேண்டும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை. ஆதி குருவாக பலராமர் இருப்பதால் நம்ம பலராமரை பற்றி புகழ் பாடுவதோ கேட்பதோ சேவை செய்வதோ அப்படி செய்ய சேவை செய்யும் பொழுது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். யாரெல்லாம் வந்து பலராமரை வணங்குகிறார்களோ ஏகப்பட்ட பலம் கிடைக்கும். பலம் என்றாலே வந்து பலம், யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு வந்து ஆன்மீகம் பௌதிக எல்லா விதமான பலமும் வந்து கிடைக்கும், ஆசீர்வாதமும் கிடைக்கும், ஆனந்த கடலில் மூழ்கி வைகுண்டம் சென்று ஆனந்தமாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண, நன்றி, வணக்கம். ஜெகத்குரு ஸ்ரீல பிரபபாதஹி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.